الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْبَصِيرُ صدق الله العظيم சர்வ புகழ் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவாடுகளை அணுவளவுக்கு சகாது தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள், தாபி அவுன்கள், தபாவு தாபியீன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கும் போதும் வெளியிலே இருக்கும் போதும், இரவிலும் பகலிலும், ரகசியமாகவும் பரகசியமாகவும், உள்ளூரிலும் வெளியூரிலும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், வாழும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை சொல்லிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு உயரிய நோக்கத்தை வைத்து படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா காலத்தை படித்து காலங்களிலே சிறந்த காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மாதங்களை படைத்து மாதங்களிலே சில மாதங்களை சிறந்த மாதங்களாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய ஏட்டிலே உள்ள மாதங்கள் 12, அதில் சிறந்த மாதங்களாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 4 மாதங்களை ஆக்கியிருக்கிறான். அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. இந்த ரஜமுடைய மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. எங்களுடைய தொழுகை என்ற இபாதத் பரிசாக வழங்கப்பட்ட ஒரு மாதமும் இது ரஜமுடைய மாதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி ஏராளமான செய்திகளை காட்சிகளாக, ஏராளமான வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை காட்சியாக கண்டுவிட்டு இந்த சமூகத்துக்கு எச்சரித்த நலவுகளை சொன்ன முக்கியமான ஒரு மாதமாக ரஜமுடைய மாதம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் உடைய அந்த பயணத்தை மேற்கொண்ட மாதமும், அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்புத்தை ஏற்படுத்திய மாதமும் இந்த ரஜபுடைய மாதம் தான். எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய ஜம்ஜம் நீரினால் கழுவப்பட்ட ஒரு மாதமும் ரஜபுடைய மாதம். எனவே நாமும் எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தை மிகவும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் எங்களை நெருங்கி வர இருக்கிறது. இந்த மாதத்தை முடித்தால் அடுத்த மாதம் ஷாபான், அதனை அடுத்து ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். எனவே அக்காலவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜுடைய பயணத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு, மிஅராஜுடைய பயணத்திலே எங்களுக்கு பரிசாக கிடைத்த தொழுகையின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக பார்த்தோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்த ஏராளமான சாதனையான சம்பவங்கள், அதிலே ஒன்றுதான் இந்த பின்னுலக யாத்திரை மிஹராஜுடைய பயணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்வார்கள், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹௌலஹ். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய இந்த அடியாரை நான் ஒரு நாள் இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, அதாவது மக்காவில் அமைந்திருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, அதே போன்று பைத்துல் முக்கத்தஸில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு நாள் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய இந்த அடியாரை நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், அந்த பூமியை நாங்கள் வரக்கத்து பொருந்திய பூமியாக ஆக்கியிருக்கிறோம், எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த நபிக்கு நாம் காட்ட வேண்டுவதற்காக வேண்டி ஒரு நாள் இரவிலே ஏழு வானங்களுக்கு கொண்டு சென்றோம். வானங்களை கடந்த ஒரு மிஹராஜுடைய பயணத்துக்கு நாம் அழைத்து சென்றோம் ஒரு நாள் இரவில். இத்தனை அத்தாட்சிகளை பார்த்துவிட்டு இந்த அத்தாட்சிகளை இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டும், இந்த உம்மத்தை சீரான பாதையிலே விட்டு செல்ல வேண்டியதற்காக வேண்டி நாம் இந்த நபிக்கு நிறைய அத்தாட்சிகளை காட்டினோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் சொன்னார்கள், இரண்டாவது வானத்திலே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி அப்படியே முன்னோக்கி சென்றார்கள், மூன்றாம் வானத்திலே ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூவரை சந்தித்து சலாம் சொல்லி அப்படியே நோக்கி சென்றார்கள், நான்காம் வானத்திலே ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் அதாவது ஃபிரஹவுனுடைய மனைவி ஆசியா நாயகியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். அது மாத்திரமல்ல மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சந்தித்தார்கள். அதனை அடித்து ஐந்தாம் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய இரண்டு புதல்வர்கள் இரண்டு மகன்மார் இந்த உம்மத்திலே பெருமதியானவர்கள் சமூகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த இரண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அதனை அடுத்து ஆறாம் வானத்திலே ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஏழாம் வானத்திலே ஹலரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான வானவர்களை சந்தித்தார்கள். இப்படி ஒரு நாள் இரவிலே அந்த மியராஜுடைய பயணம் நடந்தது. அன்பானவர்களே, இந்த பயணத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விடயங்களை இந்த உம்மத்துக்காக வேண்டி கொடுத்து அனுப்பினார். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான், பரவான ஒரு விடயம் தான் துறவியாக இருக்கிறது. அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையிலான தொடர்பை சீர் செய்யக்கூடிய எங்களுடைய தொடர்பை அல்லாஹோடு வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வுடைய முறையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தொழுகை இந்த இபாதத்தை அல்லாஹ் இந்த பயணத்தின் போதுதான் அல்லாஹ் தந்தான். கட்ட கட்டமாக 50 வக்துகள் குறைத்து குறைத்து இந்த உம்மத்துக்கு சிரமம் என்பதற்காக இறுதியாக 5 நேர தொழுகை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இந்த ரஜபுடைய மாதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு வருடம் 5 மாதங்களுக்கு முன்னர், அப்படி என்றால் ஹிஜ்ரத்தின் முந்தைய வருடம் ரஜபு மாதம் 27 நாள் ஒரு இரவு, 27 நாள் என்றால் திரை கணக்கின் பிரகாரம் ஒரு நாள் இரவு திங்கட்கிழமைதான் இந்த ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அந்த பயணத்தின் போதுதான் நமக்கு தொழுகை பரிசாக அளிக்கப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்திலே ஏராளமான காட்சிகளை கண்டார்கள். எல்லா காட்சிகளையும் நினைவுபடுத்த இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பம் இடம் தராமையினால் ஒரே ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை பார்த்தார்கள், ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள், அவர்களின் தலைகள் பெரிய பாறான் கற்களால் அடித்து நொறுக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொரு முறை நொறுக்கப்படும் போதெல்லாம் மீண்டும் பழைய நிலவிக்கு திரும்பி விடுகின்றன. இதனை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்த சிலர் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்களே, இவர்கள் யார் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
விளக்கம் கேட்கின்றார்கள். சொன்னார்கள், கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதில் இவர்களின் தலைகள் கனமாயிருந்தன, கஷ்டமாக இருந்தன. அதனால் தான் அல்லாஹ் இப்படியான தண்டனையை கொடுக்கிறான் என்பதாக ஜிப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இந்த செய்தி தபரானி பஸ்ஸாரு போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, பரலான தொழுகையை நாம் கஷ்டமாக்கிக் கொண்டால் நாளைய கயாமத்துரிய நாளையே அல்லாஹ் எங்களுக்கு வேதனையை தருவான். எனவே இந்த உலகத்திலே நாம் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். தொழுகையை விட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளைய மறுமையிலே தண்டனையை கொடுப்பான். தொழுகை என்ற இபாதத்து இருக்கிறதே, இது அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இபாதம். அல்லாஹ் இந்த உலகத்திலே பல வகையான இபாதத்துக்களை தந்திருக்கிறான். ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத். இன்னொன்று இருக்கிறது ஹுகூக்குல் இபாத், அடியாளுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அடியாளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றால் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, நாம் அண்டை வீட்டாருக்கு, முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவருக்கு, ஆட்சியாளர் குடிமக்களுக்கு, இப்படி செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. இன்னொரு பகுதி முக்குக்குள்ளா அல்லாவோடு சம்பந்தப்பட்ட கடமைகள். அல்லாவோடு சம்பந்தப்பட்ட கடமைகளிலே ஒன்றுதான் தொழுகை என்ற கடமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற கடமைகளிலே ஒன்றுதான் ஜகாத்து. ஜகாத்து என்பது அந்த நிசாபை தாண்டி இருந்தால்தான், செல்வந்தர்களுக்கு அந்த நிசாபை தாண்டி இருந்தால்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஹஜ் இருக்கிறதே, ஹஜ்ஜும் அப்படித்தான். தைரியமாக உடம்பிலே சக்தி இருந்தால், அந்த ஹஜ் போவதற்குரிய அந்த கணக்கு அவரிடத்தில் இருந்தால், அவர் செல்வந்தனாக இருந்தால், அவர் ஹஜ்ஜுடைய கடமையை ஆயுளே ஒரு தடவையாக நிறைவேற்ற வேண்டும். நோம்புடைய கடமையை வருடத்திலே ஒரு மாதம் நோம்பு நோக்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் அவ்வப்போது சில காலங்களில் செய்யக்கூடிய கடமைகள். ஆனால் தொழுகை என்ற இபாதத் இருக்கிறதே, அது ஒவ்வொரு நாளும் செய்து வரக்கூடிய கடமையாக இருக்கிறது. நாம் தொழக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நேரத்துக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுவோம். ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம். 10 நிமிடம் போகாது, 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால், நாங்கள் ஒரு நாளைக்கு தொழுவதற்கு 5 நேரம், பரவான தொழுகைகளுக்கு 50 நிமிடங்கள் ஒதுக்கு கொள்வோம். ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 24 மனுஷியானங்களில் அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒரு மனுஷியானம் நாம் ஒதுக்குறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள இரண்டு வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள வெறுமனே 4 வருடங்கள் தொழுகிறான். நோம்பை எடுத்து பாருங்கள், 12 மாதத்துல ஒரு மாதம் வருதான நோம்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடியவன் ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 × 2 = 48 × 4 96 × 8 ஒரு மனிதன் 96 வயதுல மௌத்தானால் அவர் வெறுமனே தொழுது 4 வருடங்கள், வெறுமனே நோக்கு நட்டது 8 வருடங்கள். ஆனால் இந்த ஆயுள் முழுக்க இபாதம் செய்த கூடிய அல்லாஹ் தருகிறான் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது அளப்பெரிய ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே இரக்கத்தை வைத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, 50 நேர தொழுகைகள் குறைந்து 5 நேர தொழுகைகளாக தரப்பட்ட இந்த கடமை அடக்கியம் செய்தால் எப்போது அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம்? சஹாபாக்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ்வுக்குரானிகள் சொல்கிறார், பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் சொல்கிறார். தொழுகையாளர்கள் இருக்கிறார்களே, பல வகையான தொழுகையாளர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே எல்லா தொழுகையாளிகளையும் பற்றி பேசியிருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், தொழுகையாளிகளில் சிலருக்கு கேடுதான். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? தொழுவார்கள் பராமுகமாக தொழுவார்கள், மறந்த நிலைமையில் தொழுவார்கள். முதலாம் ரகாத்தா, இரண்டு ரகாத்தா தொழுகையிலே மறதியாக அலட்சியமாக தொழுவார்கள். இத்தகைய தொழிலாளிகள் வை என்ற அந்த ஓடை வை என்ற கேடை சம்பாதிப்பார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லதீனஹும் யுராவூன், தொழக்கூடிய அந்த தொழுகையை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அவனை தொழுகின்றார்கள். முனாஃபிக்குகள் தொழுவதை போல அதையும் அல்லாஹ் சொல்றான். வஇதா காமூ இலா ஸலாத்தி காமூ குஸாலா நினைவுபடுத்தையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். வணங்குவதே கொஞ்சம் தான், தொழுவதே சில பக்த தொழுகை தான், ஆனால் அதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அந்த முனாஃபிக்குகள் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். அவர்கள் கொஞ்சம் தான் அல்லாஹை வணங்குவார்கள், தொழுகைக்கு போனால் சோமேறியாக தான் இருப்பார். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ மருந்துகள் தொழுகைக்கு வந்துதான் அங்க தொழுகிறது, தலையை தொழுகிறது, காலை தொழுகிறது, என்ன செய்து பார்த்தோம்னா கூட்டுறது, கையில் உள்ள சட்டம் கெடுக்கிறது, எல்லா வேலையும் தொழுகையில வந்துதான். கனியமானவர்களே, இன்னும் எந்த அளவு உண்டா ஜனாதா தொழுகைகள்ல போன்ற தொழுகைகள்ல சிலர் போனோம் என்பது கூட கிடையாது. எத்தனையோ ஜனாதா தொழுகையில பங்கெடுத்து இருக்கிறோம் நாம, உங்களுக்கு தெரியும் எனக்கு மட்டுமல்ல, எத்தனையோ ஜனாதா தொழுகைகளை கூட தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ரிங் ஆகும் போல். கனியமானவர்களே, தொழுகைக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் எங்க இருக்கு? கனியமானவர்களே, தொழுகை யாரும் பாலாக்க கூடாது. தொழுகையை பாலாக்கினா அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காம போய்விடும். பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடிந்து வாழ்க்கை நடத்தினார்கள். எங்குமே கிடையாது 5 நேர தொழுகைகளை பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவற விட்டதாக கிடையாது. சுன்னத்தான தொழுகைகளை கூட பருளை போட்டு தொழுவார்கள். அல்லாஹ் தனக்கு கடமையாக இருப்பதை போல தொழுவார்கள். கண்ணியமானவர்களே, 11 மனைமார் வாழ்க்கை நடத்தி இந்த உம்மத்துக்கும் மாற்று மத சமூகத்துக்கும் எவ்வளவு நேரங்களை கொடுத்தோ பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடமைகளிலே அல்லாஹ்வுடைய கடமையிலே குறைந்து செய்யவில்லை. நானும் நீங்களும் ஒரு மனைவியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு எத்தனையே தொழுகைகளை அல்லாஹ் செய்கிறோம், எவ்வளவு காலம் தொழுகைகளை வீணாக்கி இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே நாம் திருந்துவதற்கு ஒரு காலமாக இந்த ரஜபுடைய காலத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் சில தொழுகையாளிகள் எல்லாம் பரிசுத்தாலும் வாழ்த்துகிறான்.
وخلف من بعدهم خلف أضاءوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا.
இன்னும் சில துறவியாளிகள் வந்திருக்கிறார், சில மனிதர்கள் வந்தார்கள், சில கூட்டம் வந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையை பாலாக்குவார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள், மனோயிற்சியை பின்பற்றுவார்கள். அவர்களும் வையா என்ற இழிவை சம்பாதிப்பார்கள். அவர்களும் இழிவைத்தான் பெற்றுக் கொள்வார்கள். தொழுகையாளிகள் தான் முடிவதற்குரியான். ஆனா நாங்க தொழுகிறோம், எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அன்பானவர்களே, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்றோமா, அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்றோமா? இப்படிப்பட்ட பல தொழுகையாளிகளை அல்லாஹ் பரிசுத்து அல் குர்ஆனில் சொல்றான். இன்னும் சில தொழுகையாளிகளே அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தான் சிறந்த தொழுகையாளி. அவர்களையும் அல்லாஹ் சொல்லுகின்ற போது
கத் அஃப்லஹல் முஃமினூன்,
நிச்சயமாக முஃமீன்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். இறைக்கும் பெருமதி இல்லாத துணியா தலையில் இருக்காது. கண்ணியமானவர்களே, தொலை வந்தா பயபக்தியோட தொழுவார்கள். திருநாம வெற்றி பெற்ற முஃமீன்கள் இவர்கள் தான் என்று தொழுகையில கிடைத்த வெற்றிய அல்லாஹ் திருநாக வெற்றி பெற்ற முஃமீன்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவருடைய உச்சகட்ட வெற்றியை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்.
உலாஇகஹுமுல் வாரிதூன் அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன்.
அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள் தான் சுவர்க்கத்தின் நிரந்தர அனந்தரக்காரர்கள். சுவர்க்க போனா அதுங்களை வெளியாக்குற இல்லை, இவர்கள் தான் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். திடனாக வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தில் வழங்கப்படுத்துதான் பயங்கரமான உலகை விட்டவர்களுக்கு எல்லாம் நாளைய கயாமத்துடைய நாளையில பயங்கரமான தண்டனை இருப்பான். நரகத்துல லம் லம் என்ற ஒரு காடு உள்ளது, அதில் ஒட்டகை கழுத்தளவு தடிப்புள்ள பாம்பு இருக்கும். ஒரு மாதம் நடந்து செல்லும் அளவு அதன் நீளம் இருக்கும் என்பதாக ஹதீஸ்களை பதிவு செய்யப்படும். உலகை விட்டவனை இந்த காட்டிலே போடப்பட்டு அந்த பாம்பின் மூலமாக அந்த மனிதனின் வேதனை செய்யப்படும். நரகத்திலே ஒப்புள் முதன் என்று சொல்லக்கூடிய ஒரு காடு, ஒரு மைதானம் இருக்கிறது. அது தேள்களின் இருப்பிடமாக இருக்கிறது. அதில் கோவேறு கழுதி அளவு பெரிய தேர்வு இருக்கும். தொழுகையை விட்டவர்கள் அதன் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள், கண்ணியமானவர்களே. எனவே தொழுகையை விடுவது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. தொழுகை என்பது இவாதம் இருக்கிறதே, அல்லாஹ் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இவாதம். பரிபூர்ணமான வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு இபாதத் தொழுகை, நாளைய கயாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தை பரிசாக தரக்கூடிய இபாதத். நிறைவேற்றிக் கொள்வோம் கண்ணியமானவர்களே. அது மாத்திரம் அல்ல, நாளைய கயாமத்துடைய நாளையிலே சில மனிதர்களுடைய அந்தத்தை அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போவார். அவர்கள் யார் என்றால் பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்தியவர்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுப்பதை போல நாளைய கியாமத்துடைய நாளிலே ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். யாருடைய நிழலும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம்தான் நாளைய வறுமையில் இருக்கும். அந்த நாளே அல்லாஹ் ஒரு சாராருக்கு நிழல் கொடுக்கிறான். ஏழு கூட்டம், அதிலே ஒரு சாரார் தன்னுடைய உள்ளத்த பள்ளியோடு தொடர்பாக்கியவர். ஒரு வத்துக்கு வந்துட்டு வெளியே போனா எப்ப அடுத்த அதான் கேட்கும் என்று பள்ளியோடு தொடர்பாக இருப்பார். எப்ப அடுத்த நேரத்துக்கு நான் பள்ளிக்கு வாரேன்னு பள்ளியோட தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்திருப்பார். கண்ணியமானவர்களே, உள்ளத்தை யாருக்கும் தொடர்பாக வைத்துக் கொள்ளலாம். பணமளவு, பொருளளவு, அறிவளவு, நிர்வாக தேவைக்காக நீ மூணு வருடங்களை கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறான். எனவே ஒரு மனிதன் உள்ளத்தை பள்ளிக்கு கொடுத்தாலே அல்லாஹ் நிறைய கயாமத்தில் அவனுடைய நிழலை கொடுக்கிறான் என்றார். அஞ்சு நேரம் தொழுது இந்த பள்ளியுடைய வேலைகளுக்கு, பள்ளியுடைய கைதமத்திற்கு, பள்ளியுடைய உள் வேலை, வெளி வேலை, பள்ளியுடைய இமாமத், அதான் போன்ற கடமைகளை ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு புலிகளை வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை என்ற இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எப்போதும் உதவியை பெற்றுக்கொள்வோம். தொழுகை என்ற இபாதம் தான் எங்களை இவருக்கு செய்யக்கூடிய இபாதம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்து இந்த இபாதத்துக்காக எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய உடம்புக்கு பயிற்சியாக இந்த தொழுகையை நாங்கள் அன்றாட தொழுது வருவோம். ஏழு வயதானா எங்களை பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவோம். பத்து வயதானா எங்களை பிள்ளைகளை அடித்து தொலை வைப்போம் கண்ணியமானவர்களே. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மிஃராஜுடைய பயணத்திலே பரிசாக படித்த தொழுகையில கொடுபோக்கு இல்லாமல் பேடுதலாக தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், தக்க ராத்திரி சந்தர்ப்பத்திலே உங்கள் களிமாவை நசிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை தனித்துறை சிறுமியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.